அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். திருவள்ளுவரதும் பரிமேலழகரதும் அவர்களை அறியும்படியாக செய்த குருநாதர்களதும் திருவடிகளை என்னுடைய மனமிருத்தி போற்றுகின்றேன். திருக்குறளை உலகம் பூராகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சியோடு இந்த நல்ல காரியத்தை எடுத்திருக்கக்கூடிய கற்க கசடர உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சபையிலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு தரம் சந்திக்க கிடைத்ததிலே பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சென்ற மாத வகுப்பு 2 நாட்கள் நடந்தது. இன்றைக்கு 3வது வகுப்பு ஆரம்பிக்கிறது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, சென்ற மாத வகுப்பை நான் முறைப்படி வகுப்பிலே திருக்குறள் சொல்லியிருந்தால் இந்த முறை கூட்டம் குறைந்திருக்க வேண்டும். கூட்டம் கூடியதிலே இருந்து நான் சொன்னதிலே ஏதோ தவறு இருக்கிறது என்று உணர்கிறேன். இத்தனை பேர் திருக்குறளுக்காக உங்களுடைய வாழ்க்கை நேரத்தை ஒதுக்க முன்வந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிகிற பொழுது இந்த உலகத்திலே அறம் இன்னும் வாழ்கிறது என்கின்ற நம்பிக்கை பிறக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற முறையே திருக்குறள் பற்றிய முன்னுரைகளெல்லாம் நிறைய சொல்லிவிட்டபடியால் இந்த முறை அதிகம் அது பற்றி பேசாமல் நூலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு நினைவூட்டலுக்காக சென்ற முறை படித்ததை என்னுடைய நினைவில் இருக்கிறதை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை ஒரு நினைவூட்டல் செய்யலாம் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் தன்னுடைய 3 நூலை முப்பால்கள் என்று பெரும்பகுதியாக பிரிக்கிறார். அந்த பெரும்பகுதிக்குள்ளே இயல்கள் என்கின்ற பகுதியை பிரிக்கிறார். அதைவிடச் சிறிதாக அதிகாரம் என்ற பகுதியை பிரிக்கிறார். அதைவிடச் சிறிதாக ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளும் குறள் என்கின்ற அந்த முறையிலே தன் நூலை வகுத்து கொள்கிறார் என்பது பற்றி சென்ற முறை சொன்னேன். அது தவிரவும் திருக்குறளின் மூலம் திருவள்ளுவர் எதை எதை சொல்ல வந்தார் என்ற செய்தி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 சொன்னார் என்பதை போன முறை விளக்கம் செய்ய முடிந்தது. திருவள்ளுவருடைய நூலுக்கு பாயிரம் என்ற ஒன்றை முதல் இயலாக அமைக்கிறார். பாயிரம் என்றால் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முன்னுரை அல்லது முகவுரை அல்லது தந்துரை என்று அதற்கு பல பெயர்கள் உண்டு. அந்த முன்னுரை என்ற அமைப்பை திருவள்ளுவர் பாயிரவியல் என்ற பகுதியிலே அமைத்துக் கொள்கிறார். அது எப்படி அமைகிறது என்பதை நாங்கள் பின்னாலே பார்ப்போம். நூலுக்கு பாயிரம் செய்வதுதான் முறை. பாயிரம் என்றால் அந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை உள்ளடக்கி சொல்லுகிற பகுதி. திருக்குறளுக்கு உரை செய்ய புறப்பட்ட பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கும் ஒரு பாயிரம் செய்கிறார். அது அவர் செய்கிற ஒரு புதுமை. உரை என்றால் ஒரு நூலாசிரியர் சொன்னதை விளக்கப்படுத்துவதோடு உரையாசிரியர் வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் நூலாசிரியர் என்னென்ன நுட்பங்களையெல்லாம் அந்த நூலுக்குள் அடக்கி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த பெரிய வேலையைத்தான் உரையாசிரியர்கள் செய்தார்கள். அதிலே பரிமேலழகர் செய்த அந்த உரை என்பது மிகச்சிறந்தது. திருவள்ளுவரை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு போற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு பரிமேலழகரை போற்றித்தான் ஆக வேண்டும். அந்த பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கு உரைப்பாயிரம் என்ற ஒரு பகுதியை செய்கிறார். அதுதான் சென்ற முறை நாங்கள் இரண்டாவது வகுப்பிலே படித்தோம். உரைப்பாயிரம் என்பது என்ன என்றால், என்ன அடிப்படையிலே இந்த உரையை செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியம் செய்வதானால் அதற்கான ஒரு அத்திவாரம் போட்டுக்கொள்ள வேண்டும். அத்திவாரம் எவ்வளவுக்கெவ்வளவு அகழுகிறதோ அவ்வளவுக்கெவ்வளவு கட்டிடம் உயரும். நாங்கள் அத்திவாரமே போடாமல் கட்டிடங்கள் கட்ட விரும்புகிறவர்கள். அதனால்தான் நாம் கட்டுகிற கட்டிடங்கள் எல்லாம் விழுந்து போகின்றன. பரிமேலழகர் அமைக்கிற அந்த அத்திவாரம் என்பது பாரம்பரியமாக நம் தமிழ் மூதாதையர்கள் நினைத்த அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு போடப்படுகிற ஒரு அத்திவாரம். அது இன்றைக்கு சொல்லுவேன். அந்த உரைப்பாயிரத்திலே அவர் ஒரு சில அடிப்படைகளை சொல்கிறார். ஒன்று, இந்த உலக ஜீவராசிகளிலே மனிதர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த தனிச்சிறப்பு எதனால் வந்ததென்றால், சிந்திக்கிற ஆற்றலால் வந்தது. மற்ற ஜீவராசிகளுக்கு உலக அனுபவங்களை பெற்றுக்கொள்வதோடு அதனுடைய அறிவாற்றல் முடிந்து போகிறது. அது பற்றிய பதிவோ, ஒன்றை வைத்து இன்னொன்றை சிந்திக்கின்ற தர்க்க அறிவோ மற்ற ஜீவராசிகளுக்கு மிக குறைவு, இல்லை என்று சொல்ல முடியாது, மிக குறைவு. அப்போது அந்த ஆறாவது அறிவு என்கின்ற சிந்திக்கிற அறிவை பெற்ற மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளை விட உயர்கிறான். அந்த உயர்வினுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்பீர்கள் என்றால், அவன் பிறந்ததை விட அவனால் நினைந்து உயரவும் முடியும், நினைந்து தாழவும் முடியும். ரெண்டும் செய்ய முடியும். தானே நினைந்து தன்னை வளர்த்து கொள்ளவும் முடியும், தானே நினைந்து தன்னை தாழ்த்தி கொள்ளவும் முடியும். உயர்த்தி கொள்வதுதான் மனிதனுடைய சிறப்பு, தன்னைத்தான் உயர்த்துவது. அப்படி உயர்த்துகிற பொழுது உலகியலாக வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே உயர்த்துவது என்பது ஒரு பகுதி. இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டால் என்று ஒரு கேள்வி பிறக்கும். நாம் மறுபிறப்பை நம்புகிறவர்கள். அதனாலே அடுத்தடுத்த பிறவிகளிலே இந்த பிறவியை வைத்துக்கொண்டு இன்னும் உயர்ந்த இடங்களை அடைய இந்த பிறவியை வைத்துக்கொண்டு திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு நாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்னவென்று கேட்டால், பதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பூலக வாழ்க்கையை விட உயர்ந்ததான சில வாழ்க்கையை வேற்று புவனங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தகைய பதங்கள் என்று சொல்லப்படுகிற புவனங்கள் பல உண்டு, அது நிறைய சொல்கிறார்கள். அப்போது மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலால் தன்னை நெறிப்படுத்தி, அந்த நெறிப்படுத்தலின் மூலம் தன்னை உயர்த்தி உயர்த்தி பதங்களை பெற்றுக்கொள்கிறான். மறுபுறம் அடுத்தடுத்த பிறவிகளிலே உயர் பதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும், அதை நாம் மறந்து போகக்கூடாது, எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும் பதங்கள் என்பவை உயர் சந்தோஷமான அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் நம் விதிக்கேற்ப அமையும், அதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்போ விதி முடிகிறதோ அப்போது அந்த அனுபவம் முடிந்து போய்விடும். இது ஒன்று. இது தவிர அந்த அனுபவங்களை தருகிற இடத்துக்கும் ஒரு விதி உண்டு. அழியக்கூடிய இடங்களா எந்த புவனமானாலும் அதற்கு எங்கோ ஒரு நாள் அழிவுண்டு. ஒன்று, நம் விதி முடிந்து அந்த அனுபவம் அழியலாம், அல்லது அந்த புவனத்தினுடைய காலம் முடிந்து நம் அனுபவம் அழியலாம். சிந்திக்கிற ஆற்றல் உள்ள மனிதன் என்ன நினைக்கிறான், தான் பெறுகிற அந்த உயர் அனுபவம் அழியக்கூடாது. அழியக்கூடாது என்றால் எப்படி அழியாமல் இருக்கலாம்? ரெண்டே ரெண்டு காரணம். ஒன்று, நம் விதியிலே அது நிலைக்க பண்ண வேண்டும். இரண்டாவது, அந்த அனுபவத்தை நாம் பெறுகிற இடம் அழியாத இடமாக இருக்க வேண்டும். உயர் சிந்தனையிலே மேலே மேலே போக வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த இடத்தை தொட்டவுடனே அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று அவன் தேடுகிறான். அதாவது அந்த இடத்திலே நாம் கரைந்து போவது, அங்கே கிடைக்கிற அனுபவத்திற்கும் முடிவிருக்கப்படாது, அந்த இடத்துக்கும் முடிவிருக்கப்படாது. அப்படி தேடிய பொழுது ஒரு இடத்தை கண்டுகொண்டான். அந்த இடத்துக்கு வீடு என்று பெயர். அதை பரிமேலழகர் சொல்லுகிறார். இந்த பதம் என்று சொல்லப்படுகிற இடங்களையும் வீடு என்று சொல்லப்படுகிற இடங்களையும் இப்படி இப்படி போனால் இதை அடையலாம் என்று நெறிதறிந்து போய் அடையக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவற்றை அடைவதற்கு நாலு புருடார்த்தம் என்கின்ற நான்கை நம் பெரியவர்கள் வகுத்து சொன்னார்கள். அதிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அந்த நான்குக்கும் பெயர். இந்த நான்கையும் செறிவர பயன்படுத்துகிற ஒருவன் பதங்களையும் எய்தி வீட்டையும் எய்துவான். பரிமேலழகர் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் ஒரு வாய்ப்பாடு மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அது நாளைக்கு நீங்கள் ஒரு வகுப்பு படிப்பிக்கிற பொழுது இது உங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது மக்களுக்கு மற்றவரிடம் போய் சேர வேண்டும். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், நான் அன்றைக்கே சொன்னேன் முதலிய என்றால் இன்னும் பல இருக்கிறது என்று அர்த்தம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தம் இல் இன்பத்து அழிவில் வீடும், இது ரெண்டு நிபந்தனை. வீட்டுக்கு முடிவில்லாத இன்பமா, எந்த இன்பமும் முடிவுள்ள இன்பம்தான். ஒன்று இன்பம் முடிந்து போகும், அல்லது அனுபவிக்கிற நமக்கு அந்த சக்தி முடிந்து போகும். இது ரெண்டும் இல்லாமல் எப்பொழுதும் இன்பம் தரக்கூடிய ஒரு இடமாக ஒரு இடம் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்தமில் இன்பத்து என்கிறார். அந்தம் என்றால் முடிவு, இல்லென்றால் இல்லாத, முடிவில்லாத முடிவில் இன்பம் முடிவில்லாமல் இருந்தால் பிரயோசனம் இல்லை. அந்த இடத்துக்கு முடிவு வந்துவிட்டால் இன்பம் முடிந்து போய்விடும். ஆகவே இடமும் முடியக்கூடாது. இதை அழகாக சொல்லுகிறார், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இது தற்செயலாக வரக்கூடாது, வந்தால் மானுடருக்கு சிறப்பு இல்லை. முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்ததாக கதை இருக்கிறது, உங்களுக்கு இப்பவே சொல்லி வைக்கிறேன். திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் ஒருவேளை என் மறதி காரணமாக சொல்லக்கூடும், நானே மறக்கிறேன் என்றால் நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே திரும்ப திரும்ப கேட்பதனாலே ஒரு நஷ்டம் இல்லை. அப்போ அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இதை மனிதன் ஒரு விலங்கு பெறுவது போல, ஒரு தாவரம் பெறுவது போல, யாரோ ஒருவருடைய தூண்டுதலாலே, யாரோ ஒருவருடைய கருணையினாலே பெறக்கூடாது. அவன் சிந்தித்து பெற வேண்டும். அதற்கு அடுத்த வரி போடுகிறார், அந்தம் இன்பத்து இல்லத்து இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர். இப்படி போனால் இதை தொடலாம். சில பேர் ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைத்து பணக்காரனாக வருவான். சில பேர் லாட்டரி சீட்டிலே பணம் விழுந்து வருவான். இவனுக்கு அதில் பெருமை இல்லை, அவனுக்கு பெருமை உண்டு. ஆகவே இந்த இன்பத்தை அடைகிறவன் தன் இறைவன் தந்த அந்த ஆறாவது அறிவு கொண்டு சிந்தித்து அதை அடைய வேண்டும். அதைத்தான் அடுத்த வரியிலே போடுகிறார், நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தர்க்கு எதை வைத்து இவர்கள் இதை அடையலாம் என்றால் உறுதி என உயர்ந்தவரால் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு. அது என்ன என்று கேட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கும் மனிதன் மேற்குறிப்பிட்ட விடயங்களை அடைவதற்கான வழிகள். புருடார்த்தம் என்ற சொல்லுக்கு புருடன் மனிதன், அர்த்தம் அவனுக்கான பொருள். அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது தமிழிலே. அர்த்தம் என்று சொன்னால் பாதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர். அர்த்தராத்திரி என்கிறோம், நடுவிலே வரக்கூடிய இடம். அர்த்தம் என்றால் பொருள். அதனால்தான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்பதற்கு பதிலாக பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறோம். பொருட்பாளுக்கு வடமொழியிலே அர்த்த சாஸ்திரம் என்று பெயர். ஆகவே இந்த அர்த்தம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த நான்கு, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கினூடாக ஒரு மனிதன் இந்த ரெண்டையும் பெற வேண்டும். அப்போ இந்த நான்கை பற்றியும் சொல்ல வேண்டும். இது இப்போ பரிமேலழகர் தொடங்குகிறார். அப்போ இந்த நான்கை பற்றியும் ஒரு அறநூல் சொல்ல வேண்டும். ஆனால் திருக்குறளுடைய நூலிலே மூன்று தானே சொல்லியிருக்கிறது, அறம், பொருள், இன்பம் தானே சொல்லியிருக்கிறது, வீட்டை விட்டு விட்டாரே என்று கேள்வி பிறக்கும். இது நான் போன வகுப்பு பாடத்தை நினைவூட்டுகிறேன். அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில், ஏன் வீட்டை சொல்லவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் நூல்களால் கூணப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். என்ன சொல்ல வருகிறார், வீடு என்பது விடுவதால் வருவது வீடு. அதை நன்றாக நான் போன முறை சொன்னேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. எல்லாவற்றையும் அவன் விடுகிறானோ அவன் எய்துகிற இடத்துக்கு வீடு என்று பெயர். விட 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 இன்பந்தான், யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன், முற்றாக விட்டுவிட்டால் முற்றாக இன்பம். அப்போ முற்றாக விடுகிற நிலை என்று ஒரு நிலை வந்துவிட்டால் அங்கே நான் எனது என்னுடைய அறிவு எல்லாம் போய்விடும். என்னுடைய அறிவு என்று ஒன்று இல்லாத காரணத்தினாலே நான் எப்படி அந்த இடத்தை பற்றி சொல்ல முடியும்? முதல் அந்த இடத்தை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டுமானால் நான் என்ற உணர்விருந்துதான் நாங்கள் சிந்திக்கிறோம். விடுதலிலே நான் என்ற உணர்வே போய்விட்டபடியால் சிந்தனை என்பது போய்விடும். அதிலே கலக்கிற இடமே தவிர சிந்திக்கிற இடம் இல்லை. ஆகவே சிந்திக்க முடியாத அந்த இடத்தை பற்றி, சிந்திக்க முடியாத விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது. சிந்தித்தால் தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் சும்மா பேசுகிறோம், அதை திருவள்ளுவர் கண்டிக்கிறார். சிந்திக்காமலே பேசுகிற ஒரு முறை இருக்கிறது. பயனில் சொல் பாராட்டுதல் என்று அதுக்கு ஒரு அதிகாரம். அது நாங்கள் அந்த இடம் பெறுகிற பொழுது பார்ப்போம். ஆகவே சிந்தித்தால் தான் சொல்லலாம். சிந்திக்க முடியாத இடம் வீடு, ஆகவே அது சொல்ல முடியாத இடமுமாம். அதை சொல்லுகிறார், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையால் கூற முடியாது. இது இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் சிந்தை போனால்தான் வரையறுக்க முடியும், சிந்தை போகானால் தான் மொழியால் சொல்ல முடியும். ரெண்டுமே இயலாத காரியம். அப்போ எப்படி அப்படி ஒரு பொருள் இல்லை என்று ஆகிவிடுமே, சிந்திக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாத பொருள் இல்லை என்று ஆகிவிடுமே என்றால், ஊக அறிவு என்று ஒன்று இருக்கிறது. ஒன்றை வைத்து இன்னொன்றை நாம் காணலாம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், துறவரம் என்கின்ற நிலையினுடைய பயன்பாடு வீடு. துறவரம் முற்று பெறுகிற பொழுது வீடு கிட்டுகிறது. துறவரத்தை நாம் சிந்திக்க முடியும், சொல்ல முடியும். வீட்டைத்தான் சிந்திக்க முடியாதே தவிர சொல்ல முடியாதே தவிர துறவர அதற்கு வழியான துறவரத்தை சொல்ல முடியும். திருவள்ளுவர் துறவரத்தை சொல்லியிருக்கிறார். அறத்துப்பாலினுடைய ஒரு பகுதியாக துறவரத்தை சொல்லியிருக்கிறார் என்றபடியால் அவர் வீட்டை காரண வகையால் சொல்லியிருக்கிறார். இலக்கண வகையால் சொல்லவில்லையே தவிர காரண வகையால் சொல்லியிருக்கிறார். ஆகவே யாராவது ஒருவர் கேட்டால், திருவள்ளுவர் புருடார்த்தத்தில் எத்தனை பாடினார் என்றால் நாளும் பாடினார் என்று சொல்லுகிற துணிவு நமக்கு வேண்டும். அது நிருபம் பண்ண வேண்டும். ஆகவே அதை சொல்லுகிறார், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் காரணவகை துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் நூல்களால் கூணப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். அந்த வரிசை ஒழுங்கு பற்றி நான் சொன்னேன். இப்போ மூன்று விஷயம்தான் சொல்ல வேண்டிய விஷயம் நூலாலை என்று வந்துவிட்டது. என்ன? அறம்பொருள் இன்பம் வீடு. வீடு சொல்ல முடியாது, அறம்பொருள் இன்பம். அப்போ இப்போ எங்கே தொடங்க வேண்டும்? அறத்திலே தொடங்க வேண்டும். அப்போ அடுத்த பந்தி பரிமளழகர் தொடங்குகிறார், அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். சென்ற முறை இந்த அளவுக்கு வந்துவிட்டோம். அறம் என்றால் என்ன என்றால், உயர்ந்தவர்கள் இயற்கையை உணர்ந்து இன்னென்னவற்றை செய் என்றும் இன்னென்னவற்றை செய்யாதே என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே தமிழர்கள் பெரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இத்தனை அறநூல்களை இலக்கியமாக பெற்ற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அங்கங்கு இலக்கியங்களுக்குள்ளே அறங்களை சொல்லிவிட்டு போவார்களே தவிர, அறநூல்களையே இலக்கியமாக படித்த ஒரு அமைப்பு தமிழர்களுக்கு, அதுவும் ஒரு நூல் இரண்டு நூலல்ல எத்தனையோ நூல்கள் படைத்திருக்கிறார். அறநூல்கள் என்ன சொல்லிற்று என்றால், இவை இவை அறம், இவை இவை அறம் இல்லை. அதில் நான் போன முறையும் சொன்னேன், இந்த முறையும் அழுத்தி சொல்கிறேன், நூல்கள் சொன்னதாலே இவை அறம் அல்ல, நூல்கள் மறுத்ததாலே இவை அறம் இல்லை என்று இல்லை. இயற்கையிலே அது ஏற்கனவே பதிந்து கிடக்கிறது. பெரும் அறிவாளர்கள், கூர்த்த நுண்ணறிவாளர்கள் என்ன செய்தார்கள், இவை அறம் என்றும் இவை மரம் என்றும் தம்முடைய கூர்த்த நுண்ணறிவினாலே இனங்கண்டு இன்னென்னவற்றை செய்யாதே, சந்தோஷமாக வாழ வேண்டுமா, இன்னென்னவற்றை செய்யாதே, எப்படியும் கெட்டுப்போகலாம் என்று நினைக்கிறாயா, இன்ன நன்றபடி வாழ்ந்தால் இன்னவற்றை செய், கெட்டுப்போகும் என்று நினைத்தால் இன்னவற்றை செய்யாதே, இப்படி வகுத்திருக்கிறார்கள். இவற்றை செய்வதுதான் அறம் என்று அறத்துக்கு பொதுவான ஒரு வரைவிலக்கணம் சொன்னார். இவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா. அந்த காலத்திலே திருவள்ளுவருக்கு முன்பே இருந்த நூல்களிலே, அறநூல்களிலே மனுசாஸ்திரம் என்று ஒன்று இருந்தது. இன்றைக்கு பல பேராலும் திட்டுப்படுகிற ஒரு விஷயம். மனுசாஸ்திரம் என்ன சொன்னது என்றால், அறங்களை திருக்குறளுக்கு முன்பே வகுத்த ஒரு நூல். அது பற்றி பின்னாலே நாங்கள் பார்ப்போம். அதுபோல அறம் என்றே ஒரு நூல் இருந்ததாக சங்கப்பாடல்களிலே செய்தி வருகிறது. அப்போ இந்த நூல்களிலே இன்னென்னவற்றை செய் என்று சொன்னவற்றை செய்வது 50 புள்ளி, செய்யாமல் விடு செய்யாதே என்றதை செய்யாமல் விடுவது 50 புள்ளி, 100 புள்ளி எடுக்கலாம் அறத்திலே. இதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இனி அறத்துக்கு உள்ளே நுழைகிறார். இன்றைக்கு நாங்கள் போக வேண்டிய இடம் அதுதான் என்று நினைக்கிறேன். மனுமுதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம் என்று சொல்லிவிட்டு அவ்வறந்தான் ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். இந்த அறத்துக்கு 3 கூறுகள் உண்டு. நான் சும்மா உங்களுடைய சிந்தனைக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு தெளிவாக மனித வாழ்க்கையை வரையறை பண்ணி அறம்பறையும் கொண்டு வந்து அறத்துக்கு 3 கூறு பண்ணி அங்கங்கு சிதறி கிடக்கிறதே தவிர மற்ற மொழிகளிலே தமிழிலே போல இப்படி வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தி சொன்ன ஒரு இடம் இருக்குமா? எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இந்த சொத்துக்களை பற்றி கவலையே படாமல் நாம் வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போ அறத்துக்கு வந்துவிட்டு அறத்தினுடைய கூறுகளுக்கு வருகிறார். ஒழுக்கம் வழக்கு தண்டம் 3 பெரும் கூறுகளை உடையது அறம். அதிலே ஒழுக்கம் என்ற இப்ப 3 சொல்லிவிட்டதில் இனி அடுத்தது என்ன சொல்ல வேண்டும்? அதிலே அதை வரிசைப்படுத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் வழக்கு தண்டம் என முவகைப்படும், அவற்றுள் ஒழுக்கமாவது என்று சொல்லப்போகிறார். இன்றைய படிக்க வேண்டிய இடம் அதுதான். இதுவரையும் கதை முன்னோட்டம். இனி நாங்கள் நூலுக்குள்ளே திருப்பி நுழைகிறோம். அவற்றுள் ஒழுக்கமாவது, இப்போ 3 கூறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி பிறக்கும். பரிமளரகரை திருக்குறளை படித்தால் பேசுவதிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும், எழுதுவதிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும், எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும். அதுக்காகத்தான் இந்த படிப்பு. இப்போ ஒழுக்கம் என்றால் என்ன என்று அவர் சொல்ல போகிறார். நான் நேற்று கூட நண்பர்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு அங்குலத்தை கடப்பதற்கும் நாங்கள் அதிக நேரம் எடுக்க வேண்டியிருக்கிறது. வேகமாக ஓடிடலாம். ஒரே நாளில் இந்த 1.5 பக்கம் படிப்பதற்கு எவ்வளவு நேரம் செல்ல போகிறது? ஆனால் அதை விளங்காமல் மேலே போய் பிரயோசனம் இல்லை. கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக ஆழமாக படிக்க வேண்டியது நம் கடமை என்பது என்னுடைய அபிப்பிராயம், என் குருநாதர்கள் சொன்ன அபிப்பிராயம். அதனாலே அதை சொல்லுகிறேன். ஒழுக்கம் என்றால் என்ன? முதலிலே பரிமளரகர் சொல்லுவதை படிப்போம், வாசிப்போம். அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்குகிறது என்று பாருங்கள். அதற்கு பிறகு நாங்கள் விளங்க முயற்சிப்போம். நான் படிக்கிற முறையே அப்படித்தான். நாங்கள் எங்களுடைய பாட்டிலே விளங்க முற்பட்டு விட்டு திருப்பி ஒரு தரம் அதை படிப்போம். முதல் விளக்கம் எவ்வளவு இருந்தது, பின் விளக்கம் எவ்வளவு வருகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன என்று பரிமளகர் சொல்வதை நீங்களும் நூல்கள் வைத்திருந்தால் பாருங்கள், நண்பர் வாசிப்பார், நாங்கள் அதை கேட்போம்.
அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல்.
இவ்வளவுதான். இதில் ஒழுக்கம் என்றால் என்னவென்று கேட்டால் அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு ஓதப்பட்ட நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதப்பட்ட அறங்களின் வழுவாது ஒழுகுதல். ரொம்ப சாதாரணமாக தெரிகிறது. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீர்களா? இவர் ஒரு பிராமணர், பிராமணரை கொண்டு வந்து விட்டார் என்று நமக்கு ஒரு உடனே ஒரு கொடி தூக்குவோம். நான் எப்பொழுதும் சொல்கிறேன், அறிவு விஷயத்திலே எந்தவித திரையும் போட்டுக்கொள்ளாமல் அறிவை தேடுங்கள். அது ஜாதியாக இருக்கலாம், ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்க, இப்போ எல்லாம் அப்படித்தான். இந்த மேற்கு நாட்டார் அறிவு வந்த பிறகு அப்படி ஒரு பார்வை, அறிவிலே எங்கே ஆண் பெண் வருவார்கள்? ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதம் உண்டா? உடம்புக்கு தான் ஆண் பெண் பேதம் உண்டு. ஆன்மாவுக்கு ஜாதி உண்டா? உடம்புக்கு தான் ஜாதி உண்டு. இவற்றை வைத்துக்கொண்டு அறிவை நாம் வரையறை பண்ணக்கூடாது. பிற்காலத்திலே வந்த ஒரு கோளாறுனாலே அப்படி வரையறை பண்ண பழகிவிட்டோம். அதிலேயே புத்தி ஸ்தம்பித்து விட்டது. இந்த வகுப்பை பொறுத்தளவிலே நான் எந்த வர்ணத்தாருக்கும் சார்பாகவும் பேச மாட்டேன், எதிராகவும் பேச மாட்டேன். அறிவு எங்கே இருக்கிறதோ அதை தேடுவது எங்களுடைய கடமை என்று நான் நினைப்பேன். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? அந்தலர் முதலிய வர்ணத்தார். அடுத்தது சொல்லுகிறார், தத்தமக்கு ஓதிய நிலைகளின் நின்றும். இந்த ரெண்டு வார்த்தையும் நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. இப்போ புத்தகத்தை நீங்கள் மறந்து போங்கள், நாங்கள் கொஞ்ச நேரம் பேசுவோம். இந்த இடம் விளங்க வேண்டுமென்றால் பேசியே ஆக வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே, சமுதாயம் என்று சொல்லியே சொல்லக்கூடாது, ஒரு மனிதன் ரெண்டு மனிதனாக வாழ ஆரம்பித்து விட்டானோ அன்றைக்கு ஒரு சமுதாயம் பிறந்து விடுகிறது. சமுதாயம் என்ற சொல்லுக்கே கூட்டு என்பது அர்த்தம். நான் தனியாக வாழ்கிற வாழ்க்கை வேறு, என்னுடைய தனி வாழ்க்கை வேறு, கூடி வாழ்கிற வாழ்க்கை வேறு. மனிதன், மனிதன் அல்ல, உயிரினங்களே கூடாமல் வாழ முடியுமா? கூடித்தான் வாழ வேண்டி இருக்கிறது. உலகத்திலே கூடி வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. விலங்குகள், பறவைகள் எல்லாமே அப்படித்தானே வாழ்கின்றன. அப்போ ஆறறிவு பெற்ற மனிதர்கள் கூடி வாழ்வதில்லையா? வாழ வேண்டும். அப்போது நான் சொல்வது ஆதி சமுதாயத்தை சொல்லுகிறேன். ஆதி சமுதாயம், அதாவது இந்த இந்த சமுதாய ஒழுங்கு, சமுதாய சிந்தனை என்பவையெல்லாம் வருவதற்கு முதல், அது எந்த காலம் என்று காலவரையறை வேண்டாம், எனக்கு காலவரையறையிலே நம்பிக்கையும் இல்லை என்றோ, ஒரு மனிதன் ரெண்டு மனிதனாக சேர்ந்து வாழத் தலைப்படுகிறான் என்ற நிலையிலே ஒரு சிக்கல் தோன்றுகிறது. நான் தனி மனிதனாக வாழும் வரைக்கும் என் இஷ்டம்தான் என்னுடைய வாழ்க்கை, என் இஷ்டம்தான் என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கு இரண்டு பேர், நான் இரண்டு பேர் என்பதை ஆக குறைந்தது என்ற எல்லை கருதி சொல்லுகிறேனே தவிர, இரண்டு பேர் சேர்ந்து ஒரு சமுதாயம் ஆவதில்லை. ஆக குறைந்த அளவு ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்து விட்டோம், அதுக்கே எல்லைப்படுத்திவிட்டேன் என்றால் மற்றதும் நீங்களாக புரிந்து கொள்ளலாம். இரண்டு பேர் சேர்ந்து வாழ தலைப்பட்டாலே முற்றுமுழுதான என்னுடைய சுதந்திரத்தோடு நான் வாழ முடியாது, இது சர்வ நிச்சயம். இன்றைக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மேற்கு நாட்டு தத்துவங்களின்படி நாங்கள் எல்லாருக்கும் 100 வீத சுதந்திரம் என்று பேசுகிறோம். அப்படி பேசினால் ஒரு சமுதாயம் இருக்காது. என்றைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வாழ தலைப்படுகிறோமோ அன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாம் நம்முடைய வசதிகளை விட்டு கொடுத்தால்தான் சேர்ந்து வாழலாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் போன முறையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், தனியே இருந்தால் என்னுடைய சுதந்திரம் வேறு. எனக்கு இப்போ இந்த 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 வெக்கையான நாட்களில் இந்த ஷேர் தேவையில்லாதது, உங்களுக்காக போட்டிருக்கிறேன். கழட்டி எறிந்து விட்டு நான் வீட்டிலேயே இருந்தால் இதை கழட்டி எறிந்து விட்டு ஒரு துண்டோடு இருந்தால் சுகம் எனக்கு. நான் சொன்ன அது பல இடங்களிலே சொல்கிறபடியால் எதை சொன்னேன், இப்போ கால் வலிக்கிறது, இந்த மேசையில் தூக்கி காலை போட்டு கொண்டிருந்தால் சுகமாக இருக்கும், போட முடியுமா? இப்போது உங்களுக்காக நான் அந்த சுதந்திரத்தை இழக்கிறேன். உங்களிலேயும் பல பேருக்கு அப்படித்தான் இருக்கும், இருக்குமா இல்லையா? நீங்களும் காலை இந்த மேடையில் போட்டால் என்ன என்று நினைக்கலாம், ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஒரு சமூக வாழ்க்கை வாழுகிற பொழுது எல்லாருடைய சந்தோஷத்திற்காக ஒவ்வொருவரும் தத்தம் சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் என்ற பேச்சே பொய், இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்படி ஒரு மயக்கம் ஏற்படுத்துகிறார்கள், முற்றுமுழுதான சுதந்திரம், முற்றுமுழுதான இது. என் பிள்ளையினுடைய சுதந்திரத்திலே தந்தை தலையிடுவான், தந்தையினுடைய சுதந்திரத்தில் பிள்ளை தலையிடுவான். கிட்டத்தட்ட அப்படி போனால் மரங்களாகி போவோம். மரங்கள் கூட சுதந்திரத்திலே தலையிடுகின்றன. மரங்கள் கூட தம் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதாக இன்றைய உயிரியலாளர்கள் சொல்லுகிறார்கள். மாமரம் ஏன் இத்தனை பழங்களை பழுக்கிறது, இவ்வளவு சுவையான பழங்களை பழுக்கிறது என்ற கேள்விக்கு அவர்களுடைய பதில் ஆச்சரியமான பதில், நாம் சாப்பிட்றதுக்காகவா, பஞ்சாமிரதம் போடுறதுக்காகவா? இல்லை. மரம், நான் அன்றைக்கே சொன்னேன், தாவரம் என்பது அசையா உயிர், அசையாத உயிர். சங்கமம் என்பது அசையும் உயிர். இந்த அசையாத உயிர் கூட என்ன நினைக்கிறதாம், மாமரம் தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறதாம். தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக விதைகளை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு கேள்வி வரும், விதை மட்டும் மரத்திலே காய்த்தால் போதுமே, இனம் பெருகிவிடுமே என்றால் அதற்கு தெரிகிறதாம். இது நான் சொல்வதாக நினைக்காதீர்கள், இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். நான் சொன்னால் ஏற்க மாட்டீர்கள்ன்றதாலும் தான் அதை சொல்லுகிறேன். என்ன விஞ்ஞானி சொன்னால் எல்லாம் சரி என்று நம்புவது தான் இன்றைய உலகமாக போய்விட்டது, அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறதாம் மரம், இந்த தனியே விதையை காய்த்தால் அது அசையாத உயிர், அத்தனை விதையும் அதனுடைய மரத்துக்குள்ளே விழும், விழுந்தால் பயிர் அதனுடைய உயிர்கள் அதனுடைய சந்ததி பெருக முடியாது, அப்படியே உண்டாகி செத்து போய்விடும். அப்போ அது என்ன நினைக்கிறது, இந்த ஆறறிவு உள்ள மனிதனையும் தன்னை விட அறிவு கூடிய மற்றைய ஜீவராசிகளையும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அது என்ன, அதனாலே என்ன செய்கிறதாம், அந்த விதைகளை சுற்றி சுவையான பழங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதாம். அப்போதான் நாம் அந்த பழத்தை கண்டவுடனே நாம் என்ன செய்வோம், இது சுவையான பழம் என்றால் ஒருத்தன் கொண்டு போய் சந்தையில் விற்பான், மதுரையில் இருக்கிற மாம்பழம் சென்னைக்கு வரும், சென்னையில் இருக்கிறவன் வந்து செங்கல்பட்டில் சாப்பிடுவான். எனக்கு ஊர் பெயர் தெரியாது, சும்மா சொல்கிறேன். சாப்பிட்டு அந்த விதையை போட்டால் மதுரை சந்ததி சென்னையிலே வளரும். இது யாருக்கு தெரிந்திருக்கிறது? ஓரறிவுள்ள ஜீவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலே தான் அது இனிப்பான பழங்களை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். பருத்தியிலே பஞ்சையன் வைத்தது என்றதுக்கு கேள்விக்கு அதே பதில் சொல்லுகிறார்கள். பஞ்சு வைத்தால் தான் காற்றடிக்கிற பொழுது பறந்து அந்த விதை போய் வேறு இடத்திலே விழும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு ஜீவராசியும் சிந்திக்கிறது, ஒவ்வொரு ஜீவராசியும் சிந்தித்தபடியே தான் இருக்கிறது. அப்போது நாம் இந்த கூடி வாழுகிற வாழ்க்கை என்று வந்துவிட்டால் சுதந்திரங்களை கொஞ்சம் இழக்க வேண்டும். நம்மை வளர்த்து கொள்வதற்காக, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக கொஞ்சம் இழக்கத்தான் வேண்டும். அது தவிர்க்க முடியாதது. அது எப்படி, அந்த சுதந்திர கட்டுப்பாடு எப்படி இருக்கலாம் என்றால் மற்றவனை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். அதை நான் சொல்ல தொடங்கினேன். அப்பா என் சுதந்திரத்தில் தலையிடாதே என்றால், அப்பா சுதந்திரத்தில் தலையிடாமல் நீங்கள் எப்படி வளருவாய், அம்மா சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு கற்பனை பேச்சை தவிர ஒரு சமுதாய அமைப்பு. விலங்குகள் கூட அதை விட உயர்ந்துதான் இன்றைக்கு இருக்கின்றன, அதை மறந்து போகாதீர்கள். அப்போது நாங்கள் கூடி வாழ தலைப்பட்டு விட்டோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொருவர் கொஞ்சம் கொஞ்சம் நம் சுதந்திரத்தை இழக்க வேண்டும். பழைய காலத்திலே ஒன்று சொல்வார்கள், ஒருவன் என் கையிலே இருக்கிற குடையை சுழற்றியபடி நடக்க எனக்கு உரிமை உண்டு, அல்லது கையிலே இருக்கிற தடியை சுழற்றியபடி நடக்க எனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அந்த சுழட்டுதல் மற்றவனுடைய மூக்கை தொடாத அளவுக்கு இருக்க வேண்டும். அது எல்லாரும் சொல்லுகிற ஒரு உவமை தான். அதாவது நான் தடியையோ குடையையோ சுற்றி கொண்டு போவது என் சுதந்திரம், ஆனால் மற்றவன் மூக்கிலே தொட்டுவிட்டால் நீ மற்றவன் சுதந்திரத்துக்குள்ளே தலையிடுகிறாய். ஆகவே உன் சுதந்திரத்துக்கு நீ எல்லைப்படுத்திக்கொள், இவ்வளவுதான் சுத்தலாம்